السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد النبي الامي وعلى اله وصحبه وسلم اما بعد. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றியவர்கள் அத்தனை பேர் மீதும் அல்லாஹு தஆலா என்றென்றும் சலாத்தும் சலாமும் சொல்லி அருள்வானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மை மனிதர்களாக படைத்து அவனுடைய புனிதமான மார்க்கமாகிய இஸ்லாத்தை பின்பற்றி கொள்ளும் பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற இந்த மார்க்கம் பரிபூர்ணமானது. மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களிலும் இந்த இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. மனிதனுக்கு அல்லாஹு தஆலா எத்தனையோ தேவைகளை வைத்திருக்கிறான். அந்த தேவைகளை எப்படி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தர தவறவில்லை. திருமணத்துடைய தேவையை மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும், எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. வீடு வாசல் மனிதனுக்கு தேவை இருக்கிறது, அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. சாப்பாடு மனிதனுடைய இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது, அந்த சாப்பாட்டை எவ்வாறு அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த வரிசையிலே நம்முடைய இன்றியமையாத தேவைகளில் ஒன்றுதான் மனிதனுக்கு உலகத்திலே வாழ்வதற்கு மனிதன் சம்பாதிக்கிறான், பணத்தை தேடுகிறான். கண்ணியமானவர்களே, நமக்கு வரக்கூடிய பணம் அது எவ்வாறு வர வேண்டும், எப்படி வந்தால் அது நமக்கு சுத்தமானதாக இருக்கும், எப்படி வந்தால் அது நமக்கு கூடாது என்பதை இஸ்லாம் மிக அழகாக சொல்லி தந்திருக்கிறது. இந்த இஸ்லாம் மார்க்கம் மிக விசாலமான ஒரு மார்க்கம். இது வெறும் ஒரு காலத்துக்கு மட்டும் வந்ததல்ல, அல்லது ஒரு இனத்துக்கு மட்டும் வந்ததல்ல, அல்லது ஒரு நாட்டுக்கு மட்டும் வந்ததல்ல, உலகத்திலே இருக்கிற அத்தனை மனிதர்களுக்கும் வந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாம். கியாமத்து நாள் வரைக்கும் பின்பற்றப்பட வேண்டிய பின்பற்றப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஆக்கி வைத்திருக்கிறான். ஆகவே எந்த காலத்துக்கும் பொருத்தமாக கூடியதாக மிக விசாலமானதாக இந்த மார்க்கத்தை அல்லாஹு தஆலா நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். முஸ்லிம்களாக இருக்கிறவர்கள் அவ்வளவு பேரும் வியாபாரம்தான் செய்ய வேண்டும் என்ற கட்டளையை இஸ்லாம் ஏற்படுத்தவில்லை, அல்லது விவசாயம்தான் செய்ய வேண்டும், வியாபாரம் செய்யக்கூடாது, வியாபாரிகள் தவறு செய்கிறார்கள், பொய் பேசுகிறார்கள், நிறைய பாவங்கள் அங்கே நடக்கின்றன, அதனால் எல்லாரும் விவசாயம்தான் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தையும் இஸ்லாம் ஏற்படுத்தவில்லை, அல்லது எல்லாரும் கூலித்தொழில் செய்யுங்கள், வியாபாரமும் வேண்டாம், விவசாயத்துக்கு போனால் உங்களுடைய தொழுகைகள் எல்லாம் விடுபட்டு போகிறது, எத்தனையோ குறைபாடுகள் நடக்கின்றன, அதனால் விவசாயமும் செய்யக்கூடாது, நீங்கள் எல்லோரும் கூலி வேலை செய்யுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. கண்ணியமானவர்களே, எந்த தொழிலும் செய்யலாம், எந்த வியாபாரமும் செய்யலாம், பொருளீட்டக்கூடிய எந்த வழியிலும் ஒரு மனிதனுக்கு சம்பாதிக்கலாம். ஆனால் இஸ்லாம் சில பிரதானமான கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதாக நம்முடைய தொழில்கள் வியாபாரங்கள் அமையும் பொழுது அதன் மூலமாக நாம் சம்பாதிக்கிற பணம் நமக்கு சுத்தமானதாக இருக்கும். அந்த கட்டுப்பாடுகளை மீறும் பொழுது நாம் சம்பாதிக்கிற பணம், அதன் மூலம் நாம் அடைகிற அந்த வருமானம் அது நமக்கு சுத்தமானதாக இருக்க மாட்டாது, அது நமக்கு கூடாதது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சில பிரதானமான வரம்புகளை, பிரதானமான சட்டங்களை, ஒழுக்கங்களை, விதிகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தொழில் செய்யக்கூடிய நாம் ஒவ்வொருவரும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு தொழில் செய்யாதவராக இருந்தாலும், அன்றாட சாப்பாட்டுக்கும் அன்றாட தேவைகளுக்கும் நமக்கு ஏதோ ஒரு வழியில் பணம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் படிக்கக்கூடிய ஒரு மாணவராக இருந்தாலும் அவருக்கும் ஏதோ ஒரு வழியில் பணம் வந்து கொண்டிருக்கிறது. அவர் கடமைப்பட்டிருக்கிறார், எனக்கு எந்த வழியிலே பணம் வருகிறது. அது இஸ்லாத்துடைய அந்த விதிகளை, சட்டங்களை, அந்த கட்டுப்பாடுகளை மீறியதாக இருக்கிறதா அல்லது அதற்கு உட்பட்டதாக இருக்கிறதா என்பதை அவர் பார்த்து, தனக்கு வருகிற அந்த லாபம், தமக்கு வருகிற அந்த பணம், அது சுத்தமானதாக இருக்கிறதா என்பதை அவர் உறுதி செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிற பிரதானமான அந்த விதிகள் எவை, அந்த கட்டுப்பாடுகள் எவை என்பதை ஒரு தடவை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லும் பொழுது, இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, உலகத்திலே வந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ஃபித்னா, சோதனை பொருள் இருந்தது. சில சமுதாயங்கள் பெண்களால் சோதிக்கப்பட்டார்கள், இன்னும் சில சமுதாயங்கள் நோய்களால் சோதிக்கப்பட்டார்கள். இவ்வாறு உலகத்திலே வந்த ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சோதனை இருந்தது. அதை வைத்து அல்லாஹ் அவர்களில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை சோதனை செய்தான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் வைத்திருக்கிற சோதனை என்ன தெரியுமா? அதுதான் பணம். இந்த உம்மத்து பணத்தை கொண்டு, பெண்களை கொண்டும் சோதிக்கப்படுவார்கள், ஏனைய பல சோதனைகளை கொண்டு சோதனை வந்தாலும் இந்த உம்மத்துக்கு பிரதானமான சோதனையாக அல்லாஹ் வைத்திருக்கிறது பணத்தை தான். ஆகவே பணத்தை கொண்டு இந்த உம்மத்தினுடைய ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுவார்கள். இப்பொழுது நாம் அதை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகம் நமக்கு முன்னால் இந்த ஒரு அழைப்பை தான் விட்டு கொண்டிருக்கிறது, எப்படியாவது பணத்தை சம்பாதியுங்கள், சேகரியுங்கள், அவசரமாக லட்சாதிபதியாக மாறிவிடுங்கள். சின்ன குழந்தைகளுக்கும் சொல்கிறார்கள், நீங்களும் கண்மூடித்தனமாக இருந்துவிடக்கூடாது, நீங்களும் சேமித்து சேமித்து ஒரு வயதுக்கு வரும் பொழுது நீங்கள் செல்வந்தர்களாக கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு உலகத்திலே நாலு திசைகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இதற்கு ஏமாந்து நாமும் பணத்தை சேகரிக்க வேண்டும், எப்படியாவது லட்சாதிபதிகளாக, கோடீஸ்வரர்களாக ஆகி பணத்தை சேகரித்து கொண்டால்தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், வாழ்க்கையிலே செழிப்பிருக்கும், வாழ்க்கை பிரகாசிக்கும் என்றெல்லாம் அந்த எண்ணத்திலே ஹராம் ஹலாலை பேணாமல் பணத்தை சேகரிப்பதில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நிலையை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் சில வரம்புகளை, கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. நமக்கு வரக்கூடிய பணம் சுத்தமானதாக, ஹலாலானதாக இருக்க வேண்டும், ஹராமானதாக, அசுத்தமானதாக இருக்கக்கூடாது. அதில் இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிற முதலாவது விதி, முதலாவது கட்டுப்பாடு தான், ஒரு முஸ்லீம் தனக்கு பணம் வருவதற்காக, தனக்கு தன்னுடைய தேவைகள் பூர்த்தியாகுவதற்காக அவன் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், அது நேரடியாக அல்லாஹ் தடை செய்திருக்கிற ஒரு பாவத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கக்கூடாது. ஒருவர் செய்யக்கூடிய தொழில் அல்லது அவர் பொருளீட்டுவதற்காக, பணம் சம்பாதிப்பதற்காக செய்யக்கூடிய முயற்சி நேரடியாக ஒரு பாவத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருந்தால், இஸ்லாம் அந்த தொழிலை ஹராமாக்கி இருக்கிறது. அதன் மூலமாக வரக்கூடிய பணம் சுத்தமானதாக இருக்க மாட்டாது. கண்ணியமானவர்களே, பாவம் என்று சொல்லும் பொழுது விபச்சாரம் செய்வது, குடி, போதை வஸ்துக்களை பாவிப்பது, இது மட்டுமல்ல, அல்லாஹு தஆலா எந்த காரியங்களை எல்லாம் தடுத்திருக்கிறானோ அத்தனையும் பாவம்தான். அது நம்முடைய பார்வையில் சிறியதாக இருக்கலாம் அல்லது பெரியதாக இருக்கலாம். சிலர் தமக்கு வருமானம் வருவதற்கான வழியாகவே வட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் சம்பாதிப்பதே பொய் பேசிதான், அவர்களுக்கு வேற எந்த தொழிலும் கிடையாது, பொய் பேசிதான் சம்பாதிக்கிறார்கள். இன்னும் சிலர் மக்களுக்கு அநியாயம் செய்துதான் சம்பாதிக்கிறார்கள், அவர்களுடைய வேலையே கொலை செய்வதுதான், பணத்தை எடுப்பார்கள், கொலை செய்து விடுவார்கள். பாவத்துடன் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறது இவர்களுடைய தொழில். இப்படியாக எந்த பாவத்துடனாவது நேரடியாக நாம் செய்யக்கூடிய தொழில்கள் சம்பந்தப்பட்டு இருக்கும் என்றிருந்தால் அந்த வழியின் மூலமாக நமக்கு வரக்கூடிய வருமானம் இது நமக்கு சுத்தமானதல்ல, இது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இங்கிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வரியில் நாளாந்தம் மாதாந்தம் நாம் செலவழிக்கக்கூடிய பணம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் பார்ப்போம், எனக்கு வரக்கூடிய வழி அது சுத்தமானதா அசுத்தமானதா, நேரடியாக ஒரு பாவத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். சிலவேளை நாம் செய்யக்கூடிய முழு தொழிலும் வியாபாரமும் ஒரு குறிப்பிட்ட பாவத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கலாம், அல்லது அதிலே ஒரு பகுதி பாவத்துடன் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஒரு முஸ்லீம் என்ற வகையில் பாவத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த பகுதியை நாம் உடனே விட்டு விடுவது இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இல்லை என்றால் நாம் வாழ்க்கையிலே சம்பாதிக்கக்கூடிய பணத்திலே சந்தோஷத்தை பரக்கத்தை காண முடியாது. இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கிற இரண்டாவது கட்டுப்பாடு, சிலர் செய்யக்கூடிய தொழில்கள் வியாபாரங்கள் நேரடியாக எந்த பாவத்துடன் சம்பந்தப்பட்டிருக்க மாட்டாது, ஆனாலும் அவருடைய வியாபாரத்தின் மூலமாக அவருடைய தொழிலின் மூலமாக அவர் மறைமுகமாக இன்னொருவர் பாவம் செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருப்பார். இவர் செய்யக்கூடிய தொழில் இவருடைய வியாபாரம் நேரடியாக எந்த பாவத்துடன் சம்பந்தமாக இல்லை, ஆனாலும் இன்னொருவர் பாவம் செய்வதற்கு இவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வியாபாரங்கள் தொழில்களையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அந்த வழியிலே வரக்கூடிய பணம் இது நமக்கு சுத்தமானதாக இருக்க மாட்டாது. நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய கிதாபுகளிலே இப்படிப்பட்ட தொழில்களுக்கு இப்படிப்பட்ட வியாபாரங்களுக்கு உதாரணத்தை சொல்லுவார்கள். அதிகமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த காலத்திலே நடைமுறையிலே இருந்த காரணத்தினால். அதாவது ஒரு வியாபாரி முந்திரியா பழங்களை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார், கிரேப்ஸ் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். கிரேப்ஸ் என்பது சுத்தமானது, நமக்கு தெரியும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிற ஒரு பழம், சாப்பிடலாம் அதை விற்பனை செய்யலாம், அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. ஒருவர் சுத்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் அவரிடத்திலே அந்த முந்திரியா பழம் கிரேப்ஸ் வாங்குவதற்காக வேண்டி ஒருவர் வருகிறார். அந்த வருகிற மனிதர் இதை கொண்டு போய் இந்த கிரேப்ஸ் மூலமாக சாராயம் செய்கிறார், மதுபானம் செய்கிறார் என்பது இந்த வியாபாரிக்கு உறுதியாக தெரிந்திருக்கிறது என்றால் அவருக்கு அந்த பழங்களை வியாபாரம் செய்வது ஹராம் என்று உலமாக்கில் எழுதியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களை, ஏன் அவர் நியாயப்படுத்த முடியாது, நான் சுத்தமான பழத்தை தான் வியாபாரம் செய்கிறேன், என்னுடைய தோட்டத்திலே விரைந்த பழத்தை தான் நான் வியாபாரம் செய்கிறேன் என்று அவருக்கு நியாயம் சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் சுத்தமாக செய்தாலும் கூட இன்னொருவர் பாவம் செய்வதற்கு நீங்கள் உதவியாக இருக்கிறீர்கள். ஆகவே இஸ்லாம் அதையும் தடை செய்திருக்கிறது, அதை ஹராமாக்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட வருமானங்கள் சுத்தமாக இருக்க மாட்டாது. கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட எத்தனையோ மருந்துகள் இருக்கின்றன. சில மருந்துகள் நோய்களுக்காக பாவிக்கக்கூடிய மருந்துகளை சிலர் போதை வசமாக பயன்படுத்துகிறார்கள். போதை வசமாக பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த மருந்தை வாங்குகிறார்கள் என்று தெரிந்தால் அந்த மருந்தை விற்பனை செய்வது ஹராம். அங்கே நியாயம் சொல்லக்கூடாது, நான் இந்த பாணியை நோயாளிகளுக்கு தானே விற்பனை செய்கிறேன், இருமலுக்கு தானே நான் இந்த பாணியை விற்பனை செய்கிறேன். இல்லை, உங்களுக்கு தெரிந்தால் வருகிற இந்த குறிப்பிட்ட மனிதர் இதை பாவத்துக்கு பயன்படுத்த போகிறார் என்று தெரிந்தால் அதை விற்பனை செய்யக்கூடாது. இஸ்லாம் ஆடைகளுக்கு ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது. ஒரு ஆணுடைய ஆடை இப்படிதான் இருக்கணும், அவருடைய அவுரத்து தெரியக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணுடைய ஆடை இப்படித்தான் இருக்க வேண்டும், அரைகுறை ஆடையாக இருக்கக்கூடாது, இறுக்கமான ஆடைகளாக இருக்கக்கூடாது, உள்ளே இருக்கக்கூடிய தோளின் நிறத்தை வெளியே காட்டக்கூடிய மெல்லிய ஆடைகளாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் ஆடைகளுக்கு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு வியாபாரி தன்னுடைய குடும்பத்தை கௌரவமாக வைத்திருக்கிறார், தன்னுடைய மனைவிக்கோ தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கோ அப்படிப்பட்ட ஆடைகளை அணிவிப்பதில்லை, ஆனாலும் அவர் அப்படிப்பட்ட ஆடைகளை தைத்து மற்றவர்களுக்கு விநியோகம் செய்து கொண்டிருக்கிறார், பஜாரில் விற்பனை செய்து கொண்டிருக்கிறார், சப்ளை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இவர் மற்றவர்கள் பாவம் செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் முஸ்லிம் என்பவன் வெறும் பாவம் செய்யாதவன் அல்ல, பாவத்தை விரும்பவும் மாட்டான், பாவத்துக்கு உதவியாக இருக்கவும் மாட்டான், பாவத்தை அங்கீகரிக்கவும் கூடாது. இன்னொருவர் பாவம் செய்வதற்கு உதவியாக இருந்து உதவி செய்து கொண்டு ஒருவர் அதை தன்னுடைய தொழிலாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்றால் அதன் மூலமாக வரக்கூடிய பணம் அவருக்கு சுத்தமானதாக இருக்க மாட்டாது. கண்ணியமானவர்களே, நேரடியாக நம்முடைய முஸ்லிம்களில் அதிகமானவர்களுடைய தொழில்கள் வியாபாரங்கள் பெரும்பாலும் நேரடியாக பாவத்துடன் சம்பந்தப்பட்டதாக இல்லாவிட்டாலும் கூட அதிகமானவர்கள் இந்த இரண்டாவது சட்டத்தை மீறக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். நேரடியாக பாவத்துடன் சம்பந்தப்பட்டது இல்லை, இன்னொருவர் பாவம் செய்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இது வியாபாரத்தில் மட்டுமல்ல ஏனையவைகளில் வரும். நம்முடைய கடையை வாடகைக்கு கொடுத்திருக்கிறோம், ரெண்ட் அவுட் பண்ணி இருக்கிறோம் என்றால் அவர் பார்க்க வேண்டும், நான் எதற்காக கொடுத்திருக்கிறேன், அங்கே என்ன செய்யப்படுகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது. பாவத்துக்கு உதவி செய்யக்கூடிய பாவத்துடன் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் தொழில்கள் அங்கே நடக்கிறது என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் அனுமதிக்க மாட்டாது. அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய அந்த கூலி நமக்கு சுத்தமானதாக இருக்க மாட்டாது. ஆகவே கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் பார்த்துக் கொள்வோம். கூலி வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, முதலாளிக்கு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், அவருக்கு நான் என்ன வகையிலே உதவி செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை பார்க்க வேண்டும். ஒரு தொழிலாளி, ஒரு வியாபாரி எந்த வகையிலே நமக்கு பணம் வந்து கொண்டிருந்தாலும் அதை நாம் ஒரு தடவை மிக நுணுக்கமாக நியாயமாக நாம் அதை பார்த்துக் கொள்வோம். அது பாவத்துக்கு உதவியாக இருக்கிறது என்றால் அதை விட்டு விடுவதிலே நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது. மூன்றாவதாக, ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய எந்த வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரம் அல்லது தொழில் நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ இன்னொருவர் ஏமாற்றப்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. நாம் தொழில் செய்கிறோம், ஆனால் அந்த தொழில் தற்பொழுது அல்லது எதிர்காலத்தில் இன்னொருவரை ஏமாற்றத்தில் போடக்கூடியதாக இருந்தால் அப்படிப்பட்ட தொழில்களை வியாபாரங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். பயுல் கரார் என்று இதற்கு சொல்லப்படும் எந்த வியாபாரங்களில் தொழில்களில் ஏமாற்றம் இருக்கிறதோ, இன்னொருவர் அல்லது ஒரு சமூகம் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வியாபாரங்களை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு நபி அவர்கள் போன சந்தர்ப்பத்திலே அங்குள்ள வியாபாரிகளிடத்திலே ஒரு நடைமுறை இருந்தது. அவர்கள் பஜாரில் வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் அங்கே இருந்தார்கள். அவர்களிடத்தில் ஒரு பெரும்பாலும் நகர்ப்புறங்களிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்களிடத்திலே ஒரு வகையான தந்திரம் எப்பொழுதும் இயற்கையிலேயே அந்த தந்திரம் இருக்கும். அப்படிப்பட்ட தந்திரத்தை அந்த நகரத்திலே இருக்கிறவர்கள் செய்து வந்தார்கள். கிராமங்களில் இருந்து சில கிராமவாசிகள் கிராமத்திலே உண்டான பொருட்களை எடுத்துக்கொண்டு அதை விற்பனை செய்வதற்காக வேண்டி மதீனாவுக்கு வருவார்கள். நகரத்திலே டவுனில் வந்து அதை வியாபாரம் செய்வதற்காக வேண்டி வருவார்கள். இந்த நேரத்திலே இந்த நகரத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு வழக்கம் இருந்தது. அவர்கள் அதிகாலையிலேயே அவர்களை ஊருக்கு வெளியே போய் அந்த வருகின்ற வியாபாரிகளை சந்திப்பார்கள். சந்தித்து தந்திரமான முறையிலே இவர்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறார்கள், எவ்வளோ கொண்டு வந்திருக்கிறார்கள், எவ்வளோ எத்தனை ரூபாய்க்கு இதை விற்கப் போகிறார்கள், எந்த விலைக்கு இவர்கள் விற்கப் போகிறார்கள் என்ற விடயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பின்னால் அவர்களிடத்திலே தந்திரமாக பேசுவார்கள். இந்த சாமானை கொண்டு வந்திருக்கிறீர்கள் பஜாரில் விற்பனை செய்வதற்காக, நாங்கள் பஜாரிலிருந்து வந்திருக்கிறோம், டவுனிலிருந்து வந்திருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் பஜாருடைய நிலை, நீங்கள் இந்த நேரத்தில் இந்த விலைக்கு இந்த சாமானை விற்க முடியாது, ஏனென்றால் பஜார் நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது, ஆகவே நாம் ஒரு வேலை செய்கிறோம், உங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது என்றதற்காக நாம் உங்களுடைய இந்த பொருட்களை மொத்தமாக நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம், நீங்கள் மொத்தமாக இதை தந்துவிட்டு நான் பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் என்று சொல்லி அதை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு விற்பனை செய்வார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்துக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருந்து வந்தது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பார்க்கிறார்கள். இதிலே ஒரு சாரார் ஏமாற்றப்படுகிறார்கள். உண்மையில் அந்த கிராமத்திலே இருந்து பொருட்களை, மரக்கறிகளையும் ஏனைய தானியங்களையும் சாமான்களையும் எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள் அவர்களாகவே வந்து பஜாரிலே அந்த பொருளை விற்பனை செய்தால் அங்கே இரண்டு வகையான லாபங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பொருட்களை அவர்கள் இலாபம் வைத்து விற்பனை செய்து அவர்கள் இலாபத்துடன் வீடு திரும்பி விடுவார்கள். இரண்டாவது, அவர்களே வந்து பஜாரில் அந்த பொருட்களை விற்பனை செய்தால் அங்கே வியாபாரிகள் மட்டுமல்ல பொதுமக்களுக்கு இலாபத்துடன் நியாயமான விலையிலே அந்த பொருட்கள் கிடைக்கும். ஏனென்றால் கிராமத்தில் இருந்து வரக்கூடியவர்களுக்கு தேவை. எப்படியாவது இந்த சாமான்களை நாங்கள் இங்கே முடித்துவிட்டு மாலையாகுவதற்கு முன்னால் வீட்டுக்கு திரும்பிவிட வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களுக்கு கொஞ்ச லாபத்தை வைத்துக் கொண்டு வருகிற விலைக்கு அந்த பொருளை விற்பனை செய்துவிட்டு அவசரமாக போய்விடுவார்கள். இப்பொழுது நியாயமான விலையிலே மக்களுக்கு அந்த பொருள்கள் போய் சேர்ந்துவிடும். ஆனால் இந்த நகரத்திலே இருக்கக்கூடியவர்கள் டவுன் கார வியாபாரிகள் போய் அதை வாங்கி கொண்டு வந்தால் அவர்களுக்கு மாலையாகுவதற்கு முன்னால் வீட்டுக்கு போக வேண்டும் என்ற தேவை கிடையாது. அவர்களுக்கு அங்கே இடம் இருக்கிறது, அவர்களுக்கு அங்கே கடை இருக்கிறது, வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்றன. அவர்கள் அதை பதுக்கி வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக விற்பனை செய்வார்கள். இப்பொழுது மக்களுக்கு அந்த பொருட்கள் நியாயமான விலையிலே கிடைக்க மாட்டாது. ஒரு சாரார் லாபம் அடைவதற்காக பொதுமக்கள் நஷ்டத்தை சுமக்க வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட தீங்கு இருக்கிறதை பார்த்ததும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபாரத்தை தடை செய்தார்கள். லா தத்லக்கவுல் ஜலப் சொன்னார்கள். இதற்கு பின்னால் நீங்கள் ஊருக்கு வெளியே போய், அந்த வியாபாரிகள் ஊருக்குள்ளே வருவதற்கு முன்னால் வெளியே போய் நீங்கள் அவர்களை சந்திக்கவும் கூடாது என்று தடை விதித்தார்கள். கண்ணியமானவர்களே, நாம் சில வேளைகளில் இப்படிப்பட்ட வியாபாரங்களை செய்கிறோம், சில தொழில்களை செய்கிறோம். அந்த தொழில்களால் நமக்கு இலாபம் வருகிறது, பணம் கிடைக்கிறது, நம்முடைய காலம் ஓடுகிறது, வாழ்க்கை ஓடுகிறது. ஆனால் ஒரு சாரார் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாவம் வாங்கி கொண்டு போனவர்கள், நம்முடைய வார்த்தையை நம்பியவர்கள் ரெண்டு நாளிலேயே கைசேதப்பட ஆரம்பிக்கிறார்கள். நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ அவர்களுக்கு நஷ்டம் வருகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட வழிகளால், அப்படிப்பட்ட தொழில்களால் நமக்கு வரக்கூடிய பணம் நமக்கு சுத்தமானதாக இருக்க மாட்டாது. அடுத்த இஸ்லாம் விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுதான் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் நிகழ்காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ இன்னொருவருக்கு தீங்கு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. சில வியாபாரங்களை நாம் செய்கிறோம், அந்த வியாபாரங்கள் நிகழ்காலத்திலே ஒரு சாராருக்கு தீங்கை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, ஒரு சாரார் அதன் மூலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அல்லது எதிர்காலத்திலே அவர்களுக்கு அது தீங்கை ஏற்படுத்தும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வியாபாரங்களையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வியாபாரிகளிடத்திலே ஒரு வழக்கம் இருந்தது. அத்தியாவசியமான பொருட்கள் பஜாரிலே குறைந்து மக்களுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய நேரத்திலே சில வியாபாரிகள் அந்த சாமான்களை பதுக்கி வைத்துக் கொள்வார்கள். அல் இஹ்திகார் என்று இதற்கு அரபியிலே சொல்லப்படும், பதுக்கி வைத்துக் கொள்வது. இன்றும் இருக்கிறது சில வேளைகளிலே அரிசி போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் விலை அதிகரித்து விடும் பொழுது வியாபாரிகள் அதை பதுக்கி மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். ஏனென்றால் கூடிய விலை வரும் பொழுது கூடிய விலைக்கு அதை விற்று லாபம் ஈட்டிக் கொள்ளலாம் என்ற நோக்கத்திலே அதை மறைத்து பதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பதுக்கி வைத்துக் கொள்வதன் மூலமாக இந்த குறிப்பிட்ட வியாபாரிகள் நிச்சயமாக லாபம் அடைகிறார்கள். இன்று 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய அந்த பொருளை பதுக்கி வைத்து அவர் விற்பனை செய்யும் பொழுது 150 ரூபாய்க்கு சில வேலை விற்பனை செய்து விடலாம், அவருக்கு லாபம் வருகிறது. ஆனால் இப்படிப்பட்ட வியாபாரத்தின் மூலமாக பொதுமக்களுக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் இந்த வியாபாரத்தை. சொன்னார்கள், அல் முஹ்தகிர் மல்ஊன், யார் இப்படி பதுக்கி வைத்து வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். மனிதர்களிலே கெட்டவன் இந்த பதுக்கி வைக்கிறவர்கள் தான் என்று சொன்னார். கெட்டவர்கள் யார் என்றால் பதுக்கி வைக்கக்கூடியவர்கள். ஏனென்றால் மக்களுக்கு வியாபார காலத்து உலமாக்கல் பெட்ரோல் டீசல் போன்ற பொருட்களையும் இந்த அத்தியாவசிய பொருட்களிலே சேர்த்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே விலை கூடும் பொழுது கேஸ் போன்ற பொருட்களை பதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய வியாபாரங்களை தொழில்களை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பிரதானமான விதிகள். நாம் ஒவ்வொருவரும் பார்த்து கொள்வோம், நாம் செய்கிற தொழில்கள், நாம் செய்கிற வியாபாரம் அல்லது நமக்கு பணம் வந்து கொண்டிருக்கிற இந்த வழிகள் இஸ்லாத்துடைய இந்த பிரதானமான சட்டங்களை கட்டுப்பாடுகளை மீறியதாக இருக்கிறதா அல்லது உட்பட்டதாக இருக்கிறதா? இந்த கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதாக நம்முடைய வியாபாரங்கள் அமைந்திருந்தால் ஓரளவு நாம் அதை கொண்டு திருப்தி அடையலாம். இதை மீறியதாக இருந்தால் நம்முடைய உடனடியாக நாம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமை நாம் அதை விட்டு நீங்கிக் கொள்வது. சில வேளை நம்முடைய முழு தொழிலும் இப்படிப்பட்ட பாவங்களுடன் அல்லது இந்த கட்டுப்பாடுகளை மீறியதாக இருக்கலாம், அல்லது நாம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் ஒரு பகுதி இதை மீறியதாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, நாம் உலகத்திலே வந்திருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது, இதை நாம் மறந்துவிடக் கூடாது. மனிதனுக்கு மௌத்தை மறக்கடிக்க செய்வதற்காக ஷைத்தான் பயங்கரமாக முயற்சி செய்கிறான். மௌத்தை மறந்துவிட்டால் போதும் அவன் எந்த பாவத்துக்கும் துணிந்து விடுவான். மௌத் ஒன்று ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, பாவத்திலிருந்து தவிர்ந்து கொள்வது மிக இலகுவாகிவிடும். நமக்கு யாருக்கும் சந்தேகம் கிடையாது, நாம் எல்லாம் உலகத்தை விட்டு ஒரு நாள் போய்விடுவோம். நாம் சேகரிக்கிற சொத்துக்கள், நாம் வாங்கி வைத்திருக்கிற காணி பூமிகள், இந்த வியாபார ஸ்தலங்களும் வீடுகளும், நம்முடைய மனைவியும் குழந்தைகளும் நம்முடன் வரப்போவதில்லை. கண்ணியமானவர்களே, இருக்கிறோம், இருக்கிற காலத்திலே சாப்பிடுவதற்காக, நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொஞ்சம் சம்பாதிக்கிறோம். தேவைகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறதா? போதும், பேராசைப்படக்கூடாது, பேராசைப்பட வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா காலத்தை முடிவு செய்து வைத்திருக்கிறான். இவர் 63 வருஷம் தான் வாழப்போகிறார், இவர் 53 வருஷங்கள் தான், இவர் 40 வருஷங்கள் தான் என்பதை அல்லாஹு தஆலா முடிவு செய்து வைத்திருப்பது மட்டுமல்ல, அவர் வாழ்ந்து கண்மூடும் வரைக்கும் அவருக்கு எப்படி ரிஸ்க் கிடைக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா ஹலாலான முறையிலே முடிவு செய்து வைத்திருக்கிறார். மௌத் எப்படி தேடிக்கொண்டிருக்கிறதோ மனிதனை, அதே போன்று அவனுடைய ரிஸ்கும் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அவசரப்பட்ட ஹராமான வழிகளிலே அந்த பணத்தையும் அந்த சாப்பாட்டையும் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யக்கூடாது. ஆனாலும் மனிதன் அவசரக்காரனாக இருக்கிறான். கண்ணியமானவர்களே, குர்ஆன் சொல்கிறது, அல்ஹாக்குமுத்தகாதுர், அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை உங்களை ஆகரத்தை விட்டும் நல்ல அமல்களை விட்டும் திசை திருப்பி விட்டது. தொழுகுவதற்கு முடியாது, தொழுகுவதற்கு நேரம் கொடுக்க முடியாது, பள்ளிக்கு நேரம் கொடுக்க முடியாது, இல்முக்கு நேரம் கொடுக்க முடியாது, விக்கிருக்கு நேரம் கொடுக்க முடியாது, திலாவத் செய்ய நேரம் இல்லை, எதற்குமே நேரம் இல்லை. ஏன்? எது உங்களை திசை திருப்பி இருக்கிறது என்றால் அத்தகாசுர், அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹு தஆலா பொதுவாக சொல்லி இருக்கிறான், எதை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் பலருக்கும் பலவிதமான ஆசை இருக்கிறது. சிலருக்கு பணத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, சிலருக்கு காணி பூமிகளை வாங்க வேண்டும் என்ற ஆசை, சிலருக்கு வாகனங்களில் ஆசை, சிலருக்கு பட்டம் பதவிகளில் டிகிரிகளை கூட்டிக் கொள்வதில்லை ஆசை. அது முடிந்தால் இது, அது முடிந்தால் இது, வாழ்க்கை பூராவும் படிக்கிறார்கள், படிக்கிறார்கள், பட்டத்துக்காக வேண்டியே செய்து கொண்டிருக்கிறார்கள். சம்பாதித்ததும் இல்லை, அடைஞ்சதும் இல்லை, கௌரவத்தை அடைந்ததும் இல்லை, கண்டது எதுவுமே இல்லை. கண்ணியமானவர்களே, கூட்டிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை, இது பயங்கரமானது. இது மனிதர்களை கபருக்கு போய் சேர்க்கும் வரைக்கும், கபருக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர்களை திசை திருப்பி விடுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் முஸ்லிம்கள், நாம் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், நம்முடைய சந்தோஷங்கள் எல்லாம் ஆகரத்திலே இருக்கிறது. உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே நாம் தியாகத்துடன், தியாக உணர்வுடன், கஷ்டத்துடன் வாழ்வோம். ஹராம் அது எவ்வளவு பெரிதாக நமக்கு தெரிந்தாலும் சரி, அதிலே நம்முடைய சந்தோஷத்தை அல்லாஹ் வைக்கவில்லை. நம்முடைய புத்திகளுக்கு படாத ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ரெண்டு விஷயங்களை சொல்றான், ரெண்டும் நம்முடைய அறிவுக்கு மாற்றமாக இருக்கிறது. அறிவு என்ன சொல்கிறது? வட்டி எடுத்தால் பணம் அதிகமாகும், வட்டி எடுத்தால் பணம் கூடும் என்று சொல்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வட்டியை அல்லாஹ் அளித்துக் கொண்டிருக்கிறான். சதகாவை அல்லாஹ் வளர்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய அறிவு என்ன சொல்கிறது? சதக்கா கொடுக்கும் பொழுது பணம் குறைந்து கொண்டு போகிறது. 1000 ரூபாய் என்னிடத்தில் இருக்கிறது, 500 ரூபாயை நான் கொடுத்து விட்டால் இப்பொழுது குறைந்து விட்டது, 500 மாறிவிட்டது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த சதக்காவை அல்லாஹ் வளர்த்து கொண்டிருக்கிறான். இது நம்முடைய பார்வைகளுக்கு தெரிவதில்லை. அல்லாஹ் அளிப்பான் என்றால் அவன் அளித்துக் கொண்டுதான் இருக்கிறான், அது அழிந்தே தீரும். கண்ணியமானவர்களே, வட்டி என்று சொல்றது மிக பயங்கரமானது. வேகமாக இந்த உலகத்திலே மனிதர்களை வழிகெடுப்பதற்கும் மனிதர்களுடைய நிலைகளை நாசமாக்கி கொண்டிருக்கிற இரண்டு பித்னாக்கள் என்று சொன்னால், ஒன்று இந்த ரிபா என்று சொல்லக்கூடிய வட்டியும், இரண்டாவது ஒரியானியா. மனிதர்களை நிர்வாணமாக்கி விட்டார்கள் இந்த உலகம். மனிதர்கள் இந்த நிர்வாணம் என்ற இந்த பயங்கரமான பாவம் இன்று உலகத்திலே தலை விரித்தாடி கொண்டிருக்கிறது. பயங்கரமான அதாபுகளை உலகத்துக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அழித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்றுகிறான் அல்லாஹு தாலா வட்டியை, அழித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்றுகிறான் அல்லாஹு தாலா வட்டியை. அது அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. தற்காலிகமாக பணம் வருகிறது, நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகிறது என்று நாம் நினைக்கிறோம். அது நம்முடைய புத்தி சொல்கிறது. ஆனால் அதை மறைமுகமாக அல்லாஹ் அழித்துக் கொண்டிருக்கிறான். பயங்கரமான ஒரு எச்சரிக்கை குர்ஆன்ல வந்திருக்கிறது. வேற எந்த பாவத்துக்கும் சொல்லாத ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, ஃபஇல்லம் தஃஅலூ ஃபஅதனூ பிஹர்பிம் மினல்லாஹி வரசூலி. வட்டியை விடுமாறு சொன்னதற்கு பின்னால், இந்த வட்டியை உங்களால விட முடியாது என்று சொன்னால், ஃபஅதனூ பிஹர்பிம் மினல்லாஹி வரசூலி, அல்லாஹ்வோட ரசூலோட யுத்தம் செய்ய வருமாறு நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுங்கள். அல்லாஹ் யுத்தத்துக்கு கூப்பிடுறான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடன் யாருக்கு யுத்தம் செய்யலாம்? பயங்கரமான ஒரு பாவமாக இருக்கிறது. இது மனிதர்களை அழிக்காமல் விட்டு விடுவதில்லை. தற்காலிகமாக சந்தோஷமாக இருக்கிறது போல மக்கள் எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். போகிற இடங்கள் எல்லாம் அழகாக போட்டிருக்கிறார்கள், போர்டுகள் போடப்பட்டிருக்கிறது, அட்வர்டைஸ்கள் வந்து கொண்டிருக்கிறது. நம்மை ஏமாற்ற நினைக்கிறார்கள். ஏதோ அவர்கள் அழகாக சிரித்துக் கொண்டிருக்கிறது போல, நாம் வீடு இல்லாமல் இருந்தோம், இந்த பேங்குடன் தொடர்பை ஏற்படுத்தினோம், அவர்கள் நமக்கு பணம் தந்தார்கள், வீட்டை கட்டி கொண்டோம், இப்ப நாங்க இருக்கிற மாதிரியே பாருங்க, சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களோட குழந்தைகள் சிரிக்கிறதை பாருங்கள், எங்களுடைய வீட்டை பாருங்கள், வாகனத்தை பாருங்கள் என்றெல்லாம் அதை காட்டி நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவர்கள் சிரிக்கிற சிரிப்பு வாழ்நாள் கூறாமல் அவர்கள் சிரிக்கிற சிரிப்பல்ல. ஒரு வினாடி அவர்கள் சிரித்தார்கள், அதை போட்டோவாக எடுத்து நமக்கு காட்டுகிறார்கள். இதை கண்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது. எத்தனையோ பேர்கள் கை சேதப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு நல்ல வசதி வாய்ப்பு இருந்தது, ஹலாலான முறையில சம்பாதித்துக் கொண்டிருந்தோம், நல்ல முறையில தேவை பூர்த்தியாகி கொண்டிருந்தது, சந்தோஷமாக இருந்தோம், வட்டியில கை வச்சோம், எல்லாம் போச்சு என்று சொல்லக்கூடியவர்கள் சமூகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். சிலர் வெளியே சொல்கிறார்கள், சிலர் மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த வகையிலையும் பாவம் பாவத்தின் மூலமாக பணம் சம்பாதிப்பதில் அல்லாஹு தஆலா நம்முடைய சந்தோஷத்தை வைக்கவில்லை. பரக்கத் என்பதை நாங்கள் தவறாக விளங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒன்று இருக்கிறது கத்ரா, ஒன்று இருக்கிறது பரக்கா. கத்ரா என்று சொன்னால் அதிகமாக இருப்பது, அதற்கு பரக்கத் என்று பெயர் இல்ல அரபியில, அதற்கு கத்ரத் என்று சொல்றது. பரக்கத் என்றது அதிகத்துக்கு பெயர் அல்ல. நாம் தவறாக விளங்கிவிட்டோம். ஒருவருக்கு நிறைய பணம் இருக்கிறது என்று சொன்னால் நாம் சொல்கிறோம், அல்லாஹ் நிறைய பரக்கத்தாக கொடுத்திருக்கிறார், அவர்கிட்ட பரக்கத்தாக பணம் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஒருவர் பெரிய வீட்டை கட்டியிருந்தால் அவருக்கு பரக்கத்தாக இருக்கிறது, பரக்கத்தான வீடு என்று நாங்கள் சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, இது நாம் தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பரக்கத்துக்கு நாம் சொல்கிற இந்த அர்த்தம் தான் இருந்தால் எங்களுடைய பார்வையிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே பரக்கத் இல்லை என்று நாம் சொல்ல வேண்டும். எத்தனை வாகனம் இருந்தது அவர்களுக்கு, ஒவ்வொரு நாளும் எத்தனை ஆயிரம் தீனார்களை அவர்கள் வைத்திருந்தார்கள், அவர்களுக்கு எத்தனை பெரிய வீடு இருந்தது. கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் பரக்கத்தான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். கஸ்ரத் அவர்களிடத்திலே இருக்கவில்லை. பரக்கத்தை அல்லாஹு தஆலா மறைத்து வைத்திருக்கிறான். சில வேளை கொஞ்சத்திலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருப்பான், கூடுதலாக இருக்கும் அதிலே பரக்கத் இருக்க மாட்டாது. கஸ்ரத்துக்கு பேர் அல்ல பரக்கத். சில வேலைகளில் பாதைகளிலே போகும் பொழுது பாதையோரங்களில் சிலர் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அவர்களுடைய கால்கள் வீங்கி இருக்கிறது, யானை கால் நோய் என்று நாங்கள் சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட கால்களுடன் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களை பார்த்து நாம் யாரும் ஆசைப்படுவதில்லை. நமக்கெல்லாம் சின்ன கால்கள் தான் இருக்கின்றன. இந்த மனிதனுக்கு எவ்வளோ பெரிய கால், எவ்வளோ பரக்கத்தான கால் என்று நாங்கள் சொல்வதில்லை. பார்த்ததுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறோம். கண்ணியமானவர்களே, இதுபோலதான் ஒருவருக்கு பணம் நிறைந்து வழிந்தோடி கொண்டிருக்கிறது. பத்து வாகனம் வைத்திருக்கிறார், பத்து வீடு வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களை பார்த்து பொறாமைப்பட தேவையில்லை. அங்க பரக்கத் இருக்கிறதா என்று பாருங்கள். பரக்கத் இருந்தால் அது சரி, இல்லையா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆதானி மிம்மப்தலாக பி ஃபஃபதலனி அலா கதீரின் மிம்மன் ஹலக தஃதீலா. உங்களை சோதித்திருக்கிற இந்த முசீபத்திலிருந்து என்னை ஆரோக்கியமாக வைத்திருக்கிற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கண்ணியமானவர்களே, ஹலாலிலே அல்லாஹ் பரக்கத்தையும் சந்தோஷத்தையும் வைத்திருக்கிறான். அசுத்தமான பொருளிலே, அசுத்தமாக நமக்கு வரக்கூடிய பணத்திலே பரக்கத்து என்பது கிடையாது. சில வேளைகளில் அசுத்தமாக மனிதன் இஸ்லாத்துடைய சட்டங்களை எல்லாம் மீறி, இஸ்லாத்துடைய கட்டுப்பாடுகளை மீறி எப்படியாவது பணக்காரனாகிவிட வேண்டும் என்ற ஆசையிலே கோடிக்கணக்காக சேர்த்து வைத்து விடுகிறான். அல்லாஹ் அழிக்க நாடினால் அவனுக்கு ஒரே ஒரு நோய் போதும். குழந்தைக்கு நோய் வருகிறது, மனைவிக்கு ஒரு நோய் வருகிறது, அந்த ஒரு நோய்க்காக சேகரித்த அத்தனையையும் அவர் செலவழித்து முடித்து விடுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைகள் இன்று மக்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் ஒன்றிருக்கிறது. வாழ்க்கையிலே நாம் சம்பாதிக்கிறோம், நம்முடைய தேவைகள் பூர்த்தியாகிறது என்று சொன்னால் அடுத்த முயற்சியாக நம்முடைய ஆகரத்தை நாம் தயாரிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும், நாம் இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு திக்ர்களும், நாங்கள் தொழக்கூடிய ஒவ்வொரு ரக்அத்துகளும் இது ஆகரத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. இதன் மூலமாகத்தான் அங்கே நம்முடைய வீடுகளும் மாளிகைகளும் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாம் அனுப்பக்கூடிய ஜிக்ர்கள் மூலமாகத்தான் அங்கே நமக்கு காணிகள் வாங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நாம் இங்கிருந்து அனுப்பக்கூடிய அமல்களும் தொழுகைகளும் ஜிக்ரும் திலாவத்தும் அஜ்ஜும் நோம்பும் உம்ராவும் தான் நமக்கு அங்கே நிம்மதியான சந்தோஷமாக வாழக்கூடிய பொருட்களை வாங்கி வைக்கின்றன. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலகத்திலே சேகரிப்போம் சேகரிப்போம், வாகனத்தை வாங்குவோம், பொருள்களை வாங்குவோம், வீடுகளை வாங்குவோம், காணிகளை வாங்குவோம் என்று வாங்கி 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 வைத்து அங்கே எதுவும் அனுப்பவில்லையானால் அங்கே போய் நாம் வேலைகளாக மாறிவிடுவோம். ஆகரத்துக்கு சென்று விட்டால் நஷ்டவாளியானால் அவருக்கு லாபம் கிடையாது, அவர் வெற்றியுள்ளவராக மாறிவிட்டால் அங்கே நஷ்டப்படுவது கிடையாது. ரெண்டுல ஒன்றுதான், நடுத்தெருவுல யாரும் நிற்க மாட்டார்கள். யாரிடத்திலையும் பிச்சை கேட்டு அங்க தொழில் செய்து அங்கு சம்பாதித்து அங்கு அமல் செய்து ஆகரத்துல எதையாவது காணி பூமிகளை வாங்கி அங்கே நாம் நம்முடைய சுவர்க்கங்களை தயார் செய்து கொள்வோமே என்று நாம் நினைத்தால் அது நடக்க மாட்டாது. அதற்குரிய சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹு தாலா இந்த வாழ்க்கையை ஆக்கி வைத்திருக்கிறான். ஆகவே கனாஅத் என்று சொல்றது போதுமாக்கிக் கொள்வது, ஹலாலான முறையிலே என்னுடைய தேவைகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது என்றால் அதை விட மேலதிகமாக எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வரக்கூடாது. வரலாம் மனிதர் என்ற வகையிலே அதை அடக்கி கொள்ள வேண்டும். கனா போதும் என்ற அந்த மனத்தை ஏற்படுத்தி கொண்டால் அவர்கள் தான் உலகத்திலே பணக்காரர்கள், செல்வந்தர்கள். யாருக்கு போதும் என்ற மனசு இல்லையோ அவர்கள் உலகத்திலே எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் அவர்கள் பிச்சைக்காரர்கள். பிச்சைக்காரர்கள் என்பவர்கள் யார்? போதும் என்று எப்பொழுதுமே நினைக்காதவர்கள். நேற்று நிறைய சேர்ந்திருக்கும், இன்று காலையில யோசிப்பார்கள், ஒரு ரவுண்ட் போய்விட்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் சேகரித்துக் கொள்ளலாம். இவர்கள் தான் பிச்சைக்காரர்கள். கண்ணியமானவர்களே, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோடீஸ்வரர்களை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையில் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தால் இப்படி இருக்க மாட்டார்கள். அவர்கள் பிச்சைக்காரர்களா, இவ்வளவுதான் கிடைத்தாலும் போதாது போதாது, இன்னும் ஒரு ரவுண்ட் போவோமா, இன்னும் ஒரு முயற்சி செய்வோமா, இன்னும் எதையாவது ஒரு வாசலை நாம் திறந்து கொண்டால் கூட்டிக் கொள்ளலாமே என்று நினைக்கிறார்கள். எத்தனையோ பேர்கள் நாட்டை ஆளக்கூடிய ஆளுநர்களாக இருக்கிறார்கள், அரசர்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் பிச்சைக்காரர்கள். என்றுமே போதாது 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 என்று நினைக்கிறவர்கள் மௌத்து வரைக்கும் அதே நிலையிலே இருந்து மரணித்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் செல்வந்தர்களாக வாழ்ந்து செல்வந்தர்களாக மரணிக்க வேண்டும் என்றிருந்தால் ஹனாஅத் என்ற போதும் என்ற அந்த உணர்வை நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கையை நமக்கு தந்து நம் அனைவரையும் உலகத்திலும் மறுமையிலும் கண்ணியப்படுத்துவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஹலாலை கொண்டு எங்களை கண்ணியப்படுத்துவாயாக, ஹராத்துடைய கேவலத்தை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. உலகத்திலே வாழ்கிற காலம் வரைக்கும் நம்மை கண்ணியமாக வாழ வைத்து கண்ணியமாக மரணமடைய செய்வாயாக. மர்மையிலேயும் நமக்கு கண்ணியத்தை தருவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.